டிரான்ஸ்வர்ல்ட் ரேடியோவின் காலை தமிழ் ஒலிபரப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
முன்னிட்டு செல்ல தேவ சர்வாயுதத்தை பிறக்க என கழித்து இந்த தீனம் உள்ளருள் மிகுவாய். ஏசுநாதையா இந்த தீனம் உள்ளருள் மிகுவாய். அந்துன்பூதிரம் நரர் கென்று சிந்தி மீட்டனை வெற்றியூடன் சித்த நந்தி போல எனக்கு இந்த தீனம் உள்ளருள் மிகுவாய்.
வேத ஆராய்ச்சி நேயர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். ஒவ்வொரு நாளும் நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள் வளர அதிகமாக வாஞ்சிக்கிறோம். நிகழ்ச்சியில் கூறப்படும் கருத்துக்களை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நாளிலே சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகி இருங்கள்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்நாட்களிலே சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே 14 அதிகாரத்தை சிந்தித்து வருகிறோம். முதல் 2 வசனங்களையும் கடந்த நிகழ்ச்சியிலே நாம் சிந்தித்தோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2வது முறையாக இந்த பூமிக்கு வரும்பொழுது அதற்கு முன் எருசலேமிற்கு நடப்பது என்ன என்பதை குறித்து படித்தோம். இன்று சகரியா 14 அதிகாரம் 3 வசனம் முதல் சிந்திப்போம். வாசிக்கிறேன். கர்த்தர் புறப்பட்டு யுத்த நாளிலே போராடுவது போல் அந்த ஜாதிகளோட போராடுவார். இது வரப்போகின்ற மீட்பரை குறித்த ஒரு ஓவியம். அந்த காலகட்டத்திலே அவர்களுக்கு உதவி வடக்கிலிருந்தோ தெற்கிலிருந்தோ அல்லது கிழக்கிலிருந்தோ மேற்கிலிருந்தோ வராது. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து மாத்திரமே அவர்களுக்கு ஒத்தாசை வரும். அது தன்னுடைய மக்களை விடுவிக்கும்படிக்கு பூமிக்கு வரப்போகிற இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு யார் மூலமாகவும் அல்ல. சகரியா 14 அதிகாரம் 4 வசனத்தை பாருங்கள். அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் நிற்கும். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவமலை தன் நடு மையத்திலே கிழக்கு மேற்காய் எதிராக பிளந்து போகும். அதனாலே ஒரு பாதி வட பக்கத்திலும் ஒரு பாதி தென் பக்கத்திலும் சாயும். இது ஒரு சிறந்த வாக்கியம். இதை நாம் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதற்கு ஆவிக்குரிய விளக்கம் அளிக்கக்கூடாது. ஒலிவ மலை உண்மையில் உண்டு. அதுபோல எருசலேம் பட்டணமும் உண்மையில் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவருடைய பாதங்கள் ஒலிவ மலையின் மீது நிற்கும். சகரியா அவருடைய கால்களை பற்றி சொல்லும்பொழுது அது அவருடைய கால்களைத்தான் குறிக்கிறது, கைகளை அல்ல. மேலும் சகரியா சொல்லும்பொழுது அவருடைய கால்கள் ஒலிவ மலையின் மேல் நிற்கும் என்று சொல்லும்பொழுது அந்த இடத்திலேயே இயேசுவினுடைய கால்கள் வந்து தொடுகிற இடமாய் இருக்கிறது. மனிதன் ராக்கெட்டை நிலவுக்கு சரியாக அனுப்பி அங்கிருந்து தகவலை பெறக்கூடும் என்றால் தேவனால் சரியாக ஒலிவ மலையிலே வந்து இறங்குவது கடினமான காரியமாயிருக்குமா? சற்றே யோசித்து பாருங்கள். இன்று கிறிஸ்து மகிமைப்பட்ட நிலைமையிலே இருக்கிறார். அந்த கால்களிலே காயங்களின் தழும்புகள் இன்றும் இருக்கின்றன. அவர் பூமியை விட்டு பரத்துக்கு ஏறின பொழுது அந்த ஒலிவ மலையிலிருந்தே ஏறினார். அதேபோல மீண்டுமாக திரும்ப இந்த உலகத்திற்கு அவர் வரும்பொழுதும் ஒலிவ மலைக்கே வருவார். சீடர்களுக்கு அவ்வாறுதான் தெளிவாக சொல்லப்பட்டது. இயேசு பரமேறிய பொழுது வெண்வஸ்திரம் தரித்த 2 பேர் அவர்கள் அருகே வந்து, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்து நின்று வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். இதனுடைய நிறைவேறுதலை எதிர்காலத்திலே நாம் பார்க்கிறோம். எப்பொழுது? கர்த்தருடைய நாள் வரும்பொழுது. அவர்கள் மிகவும் உபத்திரவத்திலே இருக்கும்பொழுது, எருசலேம் முற்றுகையிடப்பட்டு இறுதியாக கைப்பற்றப்படும் பொழுது அவர் வருவார். கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலையின் மேலே நிற்கும் என்று பார்க்கிறோம். இங்கே கிழக்கே என்று சொல்லப்படுவது சாதாரணமாக சொல்லப்படவில்லை. நீங்கள் வேதத்தை கவனமாக வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் இஸ்ரவேலுக்கு உதவி கிழக்கிலிருந்து வரும் என்று சொல்லப்படுவதை பார்க்கலாம். இந்த காரணத்தினாலேயே இஸ்ரவேலர்கள் கிழக்கு வாசலுக்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுக்கிறார்கள். சிலர் இந்த வாசலை தங்க வாசல் என்றும் அழைப்பார்கள். தேவாலயத்தில் கட்டப்பட போகின்ற வாசலை அவர்கள் அவ்வாறு தங்க வாசல் என்று அழைக்கிறார்கள். நீங்களும் அதை தங்க வாசல் என்று அழைக்க விரும்புகிறீர்களா? அது நல்லதுதான். அது கிழக்கு வாசலை குறிக்கிறது. அவர் கிழக்கிலிருந்தே வருவார். அவர்களுக்கு கிழக்கிலிருந்து உதவி வரும் என்று எசேக்கியேலும் கூறியிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இஸ்ரவேல் ஒரு தனி தேசமாக ஆனதிலிருந்து அமெரிக்கா போன்ற நாடுகள் அதற்கு மிகவும் உதவியாக இருந்து வருகின்றன. ஆனால் இங்கே ஆர்வம் தரக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், அந்த நாடுகள் இஸ்ரவேலுக்கு மேற்கிலே இருக்கின்றன. அவை மேற்கத்திய நாடுகள். எனவே உண்மையான உதவி கர்த்தரிடத்திலிருந்துதான் வரும் என்பது தெளிவாகிறது. இன்று அங்கே எந்த தீர்க்க தரிசனமும் நிறைவேறிக் கொண்டிருக்கவில்லை. இந்த தீர்க்க தரிசனத்தை அத்தேசத்திலே நடக்கும் நிகழ்ச்சிகளின் மீது வைத்து பார்த்தால் இதை நாம் தெளிவாக பார்க்க முடியும். அந்த வசனத்தை மீண்டும் ஒருமுறை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவமலை தன் நடு மையத்திலே கிழக்கு மேற்காய் எதிராக பிளந்து போகும். அதனாலே ஒரு பாதி வட பக்கத்திலும் ஒரு பாதி தென்பக்கத்திலும் சாயும் என்று பார்க்கிறோம். மாபெரும் இயற்கை மாற்றங்கள் அப்பொழுது நடைபெறப் போகிறதா இருக்கிறது என்பதை இங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது மிகப்பெரிய பூகம்பம் ஏற்படும். ஒலிவமலை மத்திய பகுதியிலே பிளவுபடும். அதிலே பாதி வடக்கு பகுதிக்கும் பாதி தெற்கு நோக்கியும் விழும். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி என்று பார்க்கிறோம். எருசலேமை சுற்றிலும் கடினமான அகண்ட நிலமாயிருக்கிறது. இந்த பகுதியை நாம் உலகத்தின் வேறு எந்த பகுதியோடும் ஒப்பிட இயலாதவாறு காணப்படுகிறது. நீங்கள் வடக்கு நோக்கி சென்றாலும் தெற்கு நோக்கி சென்றாலும் மேற்கு அல்லது கிழக்கு நோக்கி சென்றாலும் எங்கும் கரடு முரடான நிலமே காணப்படுகிறது. நீங்கள் எருசலேமின் தெற்காக சென்றால் நீங்கள் சரிவிலே சறுக்கி விழும் வண்டியிலே பயணம் செய்கிறீர்களோ என்று நினைக்க தோன்றும். மேடு பள்ளங்களாக தொடர்ந்து மலைகளாக கரடு முரடாக காணப்படுகிறது. எல்லா திசைகளிலும் அவ்வாறே இருக்கிறது. இப்படிப்பட்ட பூமியிலே அந்த நாளிலே மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சகரியா 14:5 பாருங்கள். அப்பொழுது என் மலைகளின் பள்ளத்தாக்கு வழியாய் ஓடி போவீர்கள். மலைகளின் பள்ளத்தாக்கு ஆத்சால் மட்டும் போகும். நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் நாட்களில் பூமி அதிர்ச்சிக்கு தப்பி ஓடிப்போனது போல் ஓடிப்போவீர்கள். என் தேவனாய கர்த்தர் வருவார். தேவரீரோடே எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள். இங்கே மலைகளின் பள்ளத்தாக்கு வழியாய் ஓடிப்போவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? இதன் காரணமாகவே அநேக வேத வல்லுநர்கள் இந்த மக்கள் பாறைகள் சூழ்ந்த போஸ்ரா பட்டணத்திற்கு ஓடிப்போவார்கள் என்று சொல்லுகிறார்கள். இது பழைய ஏதோம் தேசத்தில் இருந்தது. இருந்த போதிலும் வேதம் இதை குறித்து சொல்லவில்லையாதலால் இதை வலியுறுத்தி கூற இயலாது. இந்த வசனத்திலே தேவரீரோடே எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள் என்று வாசித்தோம். இது வேதத்திலே ஒரு ஆர்வம் தூண்டக்கூடிய பகுதியாகும். இது இயேசு கிறிஸ்து பூமிக்கு திரும்பி வருகிறதை பற்றிய ஒரு ஓவியமாயிருக்கிறது. நாம் வெளிப்படுத்தின விசேஷத்திலே 19 பரலோகத்தின் சேனைகள் அவரை பின்பற்றி செல்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இங்கே எல்லா பரிசுத்தவான்களும் அவரோடே கூட வருவதாக சொல்லப்படுகிறது. நாம் ஒரு நிமிடம் ரோமர் 11:25 பார்க்க வேண்டும். கவனியங்கள் வாசிக்கிறேன். ரோமர் 11:25, மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்றிருக்கிறேன். அதென்னவெனில், புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலரில் ஒரு பங்குக்கு கடினமான மனதுண்டாயிருக்கும் என்று வாசிக்கிறோம். எல்லா தேசத்தாரும் இஸ்ரவேலுக்கு எதிராக வரும்பொழுதே புறஜாதியாரின் நிறைவு உண்டாகும் காலம். தொடர்ந்து ரோமர் 11:26 பாருங்கள். இந்த பிரகாரம் இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர் சியோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காலம் இன்னமும் வரவில்லை என்பதை நாம் உறுதியாக சொல்லலாம். இயேசு கிறிஸ்துவின் முதலாவது வருகை இந்த காரியத்தை நிறைவேற்றவில்லை. மேலும் யூதர்களுடைய தற்போதைய தேசத்திற்கு திரும்புதலும் இந்த காரியத்தை அல்லது இந்த வசனங்களை நிறைவேற்றி வைக்கவில்லை. ஆகவே இந்த காலம் இன்னமும் வரவில்லை என்று சொல்லலாம். சகரியா 14:6-7 வசனங்களை பாருங்கள். அந்த நாளில் வெளிச்சம் இல்லாமல் ஒருவேளை பிரகாசமும் ஒருவேளை மப்புமாயிருக்கும். ஒரு நாள் உண்டு, அது கர்த்தருக்கு தெரிந்தது. அது பகலுமல்ல இரவுமல்ல, ஆனாலும் சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும். பூமியின் வெளிச்சத்தை குறித்த காரியத்திலே சில மாற்றங்கள் நடக்கும். நாம் இந்த விடியற்காலையிலிருந்து இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும் நாளை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். இது கர்த்தருடைய நாளை குறித்து சொல்லும் உறுதியான குறிப்பு. அந்த கர்த்தருடைய நாள் 24 மணி நேரமுள்ள ஒரு நாளாக இருக்காது. இதனைத் தொடர்ந்து நாம் ஒரு புதிய பகுதிக்குள்ளே வருகிறோம். இதிலே பூமியில் இஸ்ரவேல் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகிறதை குறித்து பார்க்கிறோம். சகரியா 14 அதிகாரம் 8 வசனம் பாருங்கள். அந்நாளிலே ஜீவ தண்ணீர்கள் எருசலேமிலிருந்து புறப்பட்டு பாதி கிழக்கு சமுத்திரத்துக்கும் பாதி மேற்கு சமுத்திரத்துக்கும் போய் மாரி காலத்துக்கும் கோடை காலத்துக்கும் இருக்கும். இங்கே கிழக்கு சமுத்திரம் என்பது சவக்கடலை குறிக்கிறது, மேற்கு சமுத்திரம் என்பது மத்தியதரக்கடலை குறிக்கிறது. வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால் அது ஊற்றாக இருக்கும். அந்த ஊற்றிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வரும். தண்ணீர் என்பது உண்மையான தண்ணீரை குறிக்கிறது. அப்பொழுது நாட்டின் உள்பகுதியில் இருந்த எருசலேம் ஒரு துறைமுகமாக மாறிப்போகும். நீங்கள் இங்கே ஜீவ தண்ணீர் என்று குறிப்பிடப்படுவதை ஆவிக்குரிய அர்த்தத்திலே எடுத்துக்கொண்டாலும் அதுவும் சரியே. காரணம், சகரியா தேவனுடைய வசனம் எருசலேமிலிருந்து புறப்படும் என்று சொல்லுகிறார். இங்கே அவர் உண்மையான தண்ணீரை குறிப்பிடுகிறார். சகரியா 14 அதிகாரம் 9 வசனம் பாருங்கள். அப்பொழுது கர்த்தர் பூமியின் மீதெங்கும் ராஜாவாயிருப்பார். அந்நாளில் ஒரே கர்த்தர் இருப்பார், அவருடைய நாமமும் ஒன்றாயிருக்கும். இது வேதத்தின் அடுத்த ஒரு அற்புதமான பகுதி. இது கர்த்தருடைய நாளை குறிக்கிறது. மேலும் கர்த்தர் ராஜாவாக வீற்றிருக்கும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறது. இந்த ராஜா வேறு யாருமல்ல, இயேசு கிறிஸ்துவே. அந்நாளிலே ஒரே கர்த்தரும் ஒரே மொழியும் பூமியிலே இருக்கும். செப்பனியா 3 அதிகாரம் 9 வசனம் சொல்கிறதை சற்றே கவனியுங்கள். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஒருமனப்பட்டு அவருக்கு ஆராதனை செய்யும்படிக்கு நான் அவர்கள் பாஷையை சுத்தமான பாஷையாக மாறப்பண்ணுவேன் என்கிறார். தேவன் எந்த மொழியை ஒரே மொழியாக கொடுப்பார் என்பதை குறித்து நம்மால் கூற முடியாது. தேவன் மொழியை ஒரு தடையாக மனித குலத்திற்கு உண்டாக்கினார். மொழியை காட்டிலும் வேறொரு பெரிய தடையை, தடுப்பு சுவரை தடையாக உலகத்தில் ஏற்படுத்த முடியாது. இவ்வாறு தடையை உண்டு பண்ணி அவர் மக்களை உலகம் முழுவதிலும் சிதறடித்தார். இரட்சகரின் வருகைக்கு அவர்களை பல நூற்றாண்டுகளாக இவ்வாறு ஆயத்தப்படுத்தினார். இப்பொழுது தேவனுடைய சுவிசேஷமானது அந்தந்த மொழிகளிலே உலகமெங்கிலும் சென்று கொண்டிருக்கிறது. நாம் இறுதி நாட்களுக்குள்ளாக சென்று கொண்டிருக்கிறோம் என்பதற்கு இது மற்றும் ஒரு பெரிய அடையாளம். அந்நாளிலே ஒரே மொழி இருக்கும். அது என்ன மொழியாக இருக்கும் என்பது பிரச்சனை அல்ல. மக்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டிருப்பார்கள். அதுவே பெரிய சந்தோஷம். சகரியா 14 அதிகாரம் 10 வசனத்தை பாருங்கள். தேசமெங்கும் கேபா தொடங்கி எருசலேமுக்கு தெற்கே இருக்கிற ரிம்மோன் வரைக்கும் சம பூமியாக திருத்தப்படும். எருசலேமோ உயர்ந்ததாகி தன் ஸ்தானத்திலே பென்யமீன் வாசல் தொடங்கி முதல் வாசல் என்கிற ஸ்தலம் மட்டும் கோடி வாசல் வரைக்கும் அனானேயல் கோபுரம் துவக்கி ராஜாவின் திராட்ச ஆலைகள் மட்டும் குடியேற்றப்பட்டிருக்கும். இறுதி பகுதியை சிந்தித்துக் கொண்டிருக்கும் நமக்கு இது முக்கியமான ஒரு பகுதியாகும். தேசமெல்லாம் கேபா தொடங்கி எருசலேமுக்கு தெற்கே இருக்கிற ரிம்மோன் வரைக்கும் சம பூமியாக திருத்தப்படும் என்று பார்க்கிறோம். கலிலேய கடலின் மேல் பகுதியிலிருந்து வரும் இந்த பெரிய பிளவிற்கு அரபா என்பது புவியியல் பெயராகும். இது யோர்தான் பள்ளத்தாக்கு வழியாக சவக்கடல் வழியாக சென்று அகபா என்ற வளைகுடாவையும் தாண்டி வட ஆப்பிரிக்கா வரை செல்கிறது. இது பெரிய பிளவு என்று அழைக்கப்படுகிறது. இந்த அரபாவை போன்ற மற்றதொரு பெரிய பள்ளத்தாக்கு உண்டாயிருக்கும் என்று சகரியா சொல்கிறார். இந்த பெரிய பள்ளத்தாக்கு கேபா தொடங்கி எருசலேமிற்கு தெற்கே இருக்கிற ரிம்மோன் வரைக்கும் செல்லும் என்று சகரியா சொல்லியிருக்கிறார். இது யூதாவின் பழைய எல்கையாகிய மலை தேசத்திலிருந்து சிமியோனின் தெற்கு எல்கை வரையிலே உள்ள பகுதியை குறிக்கிறது. இது கிபியாவிலிருந்து வடக்கு நோக்கி சென்று பென்யமீன் கோத்திரத்திற்குரிய எல்லை வழியாக ரிம்மோன் வரை செல்கிறது. இந்த ரிம்மோன் எருசலேமிற்கு 33 மைல் தென்மேற்காக இருக்கிறது. அது ஒரு பெரிய பள்ளத்தாக்கு. எருசலேமை சுற்றியுள்ள எல்லா கரடு முரடான நிலமும் சமமாக்கப்படும். எருசலேம் உயர்த்தப்பட்ட நிலையில் காணப்படும் என்பது தெளிவாகிறது. எருசலேமோ உயர்ந்ததாகி என்று இங்கே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். கவனிங்கள், எருசலேமோ உயர்ந்ததாகி தன் ஸ்தானத்திலே பென்யமீன் வாசல் தொடங்கி முதல் வாசல் என்கிற ஸ்தலம் மட்டும் கோடி வாசல் வரைக்கும் அனானியேல் கோபுரம் துவங்கி ராஜாவின் திராட்சாலைகள் மட்டும் குடியேற்றப்பட்டிருக்கும். இந்த பகுதியை குறித்து வேதத்தை முழுமையாக நம்பாத ஒரு அறிஞர் சொல்லும்பொழுது, இந்த பகுதி சொல்லுக்கு சொல் சரியானதாக இருக்க முடியாது, ஏனென்றால் அனானியேல் கோபுரத்தை எவரும் கண்டுபிடிக்க இயலாது என்கிறார். ஆனால் ஆர்வம் தரக்கூடிய காரியம் என்னவென்றால், தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் அதை கண்டுபிடித்து விட்டபடியினால் அந்த மனிதர் தன் கருத்தை மாற்றிக்கொள்ள இயலுமா? ஆம், நாம் தியானித்துக் கொண்டிருக்கிற இந்த பகுதி சொல்லுக்கு சொல் அவ்வாறே நிறைவேறப்போகிறது. அருமையானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மீட்பும் உதவியும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்தே வரப்போகிறது என்று நாம் இந்நிகழ்ச்சியின் துவக்கம் முதல் சிந்தித்தது நினைவிலே இருக்கலாம். நமக்கும் கூட உதவுகிறவர் அவர்தான். இயேசு கிறிஸ்து கூறுகிற பொழுது, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது எந்தெண்டைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார் என்று யோவான் 14:16 வசனத்திலே சொல்லியிருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் என்பதை விளக்குவதற்கு இயேசு பயன்படுத்திய கிரேக்க சொல்லிற்கு அநேக அர்த்தங்கள் உண்டு. அதை ஒரே வார்த்தையிலே சொல்வது கடினம். அந்த அர்த்தங்களிலே சிலவற்றை சற்றே கவனியுங்கள். தேற்றரவாளன், வழக்கறிஞர் அல்லது பரிந்து பேசுகிறவர், ஆலோசகர், மேலும் உதவுகிறவர். ஆம், நம் தேவன் உதவி செய்கிறவர். அவர் நமக்கு உதவுகிறவராக, நம் அருகிலே நிற்பவராக, நம்மை பலப்படுத்துகிறவராக, நமது தேவையின் பொழுது சகாயம் செய்கிறவராய் இருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் வேறொரு தேற்றரவாளன் என்று இயேசுவால் அழைக்கப்படுகிறதை ரோமர் 14:16 நாம் பார்க்கிறோம். அதாவது, இயேசு இந்த உலகத்திலே இருந்தபொழுது எவ்வளவு சிறந்த உதவி புரிகிறவராக இருந்தாரோ, அதே போல இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறவராயிருக்கிறார். நாம் அவருடைய உதவியை விரும்பும் பொழுதே, அதை நாடும் பொழுதே அந்த ஆவியானவர் நமக்கு அதை தருகிறவராய் இருக்கிறார். ரோமர் 8:26 அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார் என்று பார்க்கிறோம். நாம் எல்லாருமே பலவீனமானவர்கள் என்பதிலே சந்தேகமில்லை. அப்படியானால் ஆவியானவருடைய உதவியும் அனைவருக்கும் தேவை. இன்று ஆவியானவருடைய உதவியை நாடுவீர்களா? அவருடைய உதவியோடே பரிசுத்த ஜீவியத்தை நாம் நடத்த முடியும். நம்முடைய சுய பலத்தினாலோ, உறுதியான தீர்மானத்தினாலோ, நமது வைராக்கியத்தினாலோ பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்துவிட முடியாது. தீர்மானம், பரிசுத்தத்தை குறித்த வைராக்கியம் எல்லாம் தேவைதான். ஆனால் அதற்கு முன் ஆவியானவருடைய பலன் நமக்கு அவசியமானதாயிருக்கிறது. அதை நாடி அவரிடத்திலே வரும்பொழுது, அதை அவரிடத்திலே கேட்கும் பொழுது நாம் பெற்றுக் கொள்கிறவர்களாய் இருக்கிறோம். அடுத்ததாக, அந்நாளிலே கர்த்தருடைய நாமம் மாத்திரமே இருக்கும் என்றும் ஒரே மொழி அந்நாளிலே உண்டாயிருக்கும் என்றும் பார்த்தோம். செப்பனியா 3:9 அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஒருமனப்பட்டு அவருக்கு ஆராதனை செய்யும்படிக்கு நான் அவர்கள் பாஷையை சுத்தமான பாஷையாக மாறப்பண்ணுவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் எதற்காக இதை செய்கிறார் என்றால், ஒருமனப்பட்டு அவருக்கு ஆராதனை செய்யும்படிக்கு. ஆம், ஒருமனப்பாடு என்பது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மிகவும் அவசியமானது. சங்கீதம் 133:1 தாவீது இவ்வாறு உணர்ந்து கூறுகிறார், இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது என்று ஒருமனப்பாட்டின் சிறப்பை சொல்கிறார். தாவீதை ராஜாவாக ஆக்கும்பொழுது எல்லா கோத்தரத்தாரும் ஒருமனப்பட்டு வந்தபொழுது இந்த சங்கீதம் எழுதப்பட்டதாக சிலர் ஊகிக்கிறார்கள். இந்த சங்கீதம் ஒருமனப்பட்ட ஐக்கியத்தின் மேன்மையையும் சகோதரர்களின் அன்பையும் வலியுறுத்துகிறது. சகோதரர்களுக்கிடையே, சபை உறுப்பினர்களுக்கிடையே கிறிஸ்துவின் அன்பு இருந்ததானால் அங்கே ஒருமனப்பாடு நிச்சயமாக இருக்கும். பொதுவாக உலகத்திலே சகோதரர்கள் தூரமாக வாழ்ந்தால்தான் பிரச்சனை இருக்காது என்று நம்பப்படுகிறது. சகோதரர்கள் மிக அருகிலே வாழ்ந்தால் அங்கே விரோதமும் கசப்பும் உண்டாகிவிடும் என்கிறார்கள். இது மாம்சீகத்திலே உள்ளவர்களின் நிலை. ஆனால் ஆவிக்குரியவர்கள் ஒருமித்து ஒரே இருதயத்தோடு, ஒரே ஆத்மாவோடு, ஒரே விருப்பத்தோடு, ஒரே மனிதனைப் போல வாழ்வதே மிகவும் சிறந்ததாக, இனிமையானதாக, இன்பமானதாக இருக்கிறது. அதனால் நன்மை உண்டாகிறது. அந்த இருதயத்தோட தேவனை தொழுது கொள்ள வேண்டும். தேவன் ஒருமனப்பட்டவர்களின் ஜபத்தையே கேட்கிறார். நம்முடைய மனது முதலாவது ஒருமனப்பட வேண்டும். அடுத்தது மற்றவர்களுடன் நாம் ஒருமனப்பட்டு காணப்பட வேண்டும். இவ்வாறு நாம் ஜபத்திலே கூடி வரும்பொழுது அங்கே தேவன் ஜபத்தை கேட்டு நமக்கு பதிலளிக்கிறவராய் இருக்கிறார். ரோமர் 15:5 சொல்கிறதை கவனியுங்கள். வாசிக்கிறேன், ரோமர் 15:5. நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும்படிக்கு. ஆம், ஒருமனப்பட்டு நாம் தேவனை ஒரே வாயினால் துதித்து தொழுது கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். இன்று நமக்கு அந்த ஒருமனப்பாடு இருக்கிறதா? 1000 வருட அரசாட்சியிலே இஸ்ரவேல் ஜனங்கள் அவ்வாறு ஒருமனப்பட்டு தேவனை ஆராதிக்கப் போகிறார்கள். இன்று தேவன் அந்த காரியத்தை நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். நம்முடைய திருச்சபையிலே எல்லாரோடும் ஐக்கிய மனப்பான்மையோடு கூட ஒரு மனமுள்ளவர்களாய் கர்த்தரை ஆராதிப்பது எத்தனை மேன்மையும் மகிமையுமானது இல்லையா? நீங்கள் மற்றவர்களுடன் ஒருமனப்பட்டு செல்ல பிரயாசப்படுகிறீர்களா? இல்லாவிட்டால் நீங்களே பிரிவினைக்கு, ஒருமனப்பாட்டை கெடுக்கும் நிலைமைக்கு முக்கிய காரணமாயிருக்கிறீர்களா? சபையில் ஒருமனப்பாட்டை குலைக்க பிசாசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறான். யாரை பயன்படுத்துகிறான்? சபையிலே சாதாரணமானவர்களே அல்ல, சபையிலே முக்கியமானவர்களே அவன் பயன்படுத்துகிறான். அவனுக்கு நாம் கருவிகளாக மாறி போய்விடக்கூடாது. உங்களுடைய சபையிலேயும் அப்படிப்பட்ட யாராவது இருப்பார்கள் என்றால் அவர்களுக்காக நீங்கள் உபவாசித்து ஒருமனப்பட்டு ஜெபியுங்கள். பரிசுத்த ஆவியானவரே அப்படிப்பட்ட மனிதர்களை பிசாசின் கரத்திலிருந்து விடுதலை செய்ய முடியும். ஒருமனப்பாட்டை உருவாக்க தேவனுடைய உதவியுடன் முயற்சி செய்வோமா? ஒருமனப்பட்டு ஆராதித்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோமா? கர்த்தர் உங்களையும், உங்கள் குடும்பத்தையும், உங்கள் திருச்சபையையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460406. எங்கள் இமெயில் முகவரி tamiltv@radio882.com. அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை இரட்சிக்கும் படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எரேமியா 1:19. அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை இரட்சிக்கும் படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எரேமியா 1:19.
நேயர்களே, டிரான்ஸ்வர்ல்ட் ரேடியோவின் தமிழ் நிகழ்ச்சிகளை காலை 6:15 முதல் இதே அலைவரிசையில் தொடர்ந்து கேளுங்கள்.